நமஸ்காரம். வாழ்வதற்கு நம்பிக்கை வேண்டும், இது நாம் எல்லாரும் ஒற்றுக்கொள்கிறோம். நம்பிக்கை உறுதி இருந்தால்தான் வாழ்க்கை முன்னேறும், இன்னல்களை தாங்கி இன்பத்தை காண முடியும். ஆனால் ஒரு தனி மனிதனை பொறுத்து இந்த நம்பிக்கை யார் பேரில் இருக்கிறது என்பது மாறுபடலாம். ஒரு மனிதன் தன்னையே நம்பி இருக்கலாம், என் முயற்சி, என்னுடைய ஊக்கம், உற்சாகம், சொந்த காலில் நிற்க முயற்சி என்று தன்னை கண்டிப்பாக நம்ப வேண்டும், தன் உழைப்பு இருக்க வேண்டும். அதுதான் தன்னம்பிக்கைன்னு சொல்றோம். அது இழப்பதே கூடாது, மனச்சோர்வு நிச்சயமாக கூடாது. நாம் எவ்வளவு இழந்தாலும் இனி பெறுவதற்கு நிறைய இருக்கிறது என்றுதான் உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் நம்ம முயற்சி, நம்ம பேரில் நம்பிக்கை என்பதோடு நின்றுவிடலாமா? அதை மட்டுமே நம்பி வாழலாமா? அதை தவிர வேற எதிலும் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிவிட்டால் அப்ப இறைவனை மறுத்து விடுகிறோம். ஆனால் இப்ப அடுத்த நம்பிக்கைக்கு வருவோம். பகவானிடத்தில் நம்பிக்கை, என் முயற்சி உள்ளது, ஆனால் என்னை படைத்தவரே அவராக இருக்கிறபடியால் அவர் அருளும் இருந்தால்தான், சேர்ந்தால்தான் வாழ்க்கை நன்றாக அமையும். அதற்கென்று அவர்களை அருளை மட்டுமே நம்பி நான் முயற்சி எடுக்காமல் இருக்கப் போவதில்லை. என் முயற்சி மட்டும்தான் உள்ளது, அவர் அருள் தேவையில்லை என்று பிடிவாதம் பிடிக்கவும் போவதில்லை. இது இரண்டாவது நிலை. பெருமானுடைய அருளை எதிர்பார்த்து அதில் நம்பிக்கை வைப்பது. நான் நிறைய முயற்சிகளை எடுத்தேன், அதனால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியாது, என்னுடைய வசத்தை தாண்டி இருக்கக்கூடியதற்கு பெருமான் அருள்வார் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிறேன். இதுதான் இரண்டாவது நிலை. இன்னும் மூணாவது நிலை. கடவுளை நான் பார்த்ததில்லை, அருள்வார் நம்புகிறேன். நான் என் முயற்சி எடுக்கிறேன், ஆனால் அதில் தோல்வியுற்றிருக்கிறேன். அதனால் இந்த ரெண்டிலும் எனக்கு அவ்வளவாக முழு உறுதி வரவில்லை. அதை தாண்டி என் பெற்றோர், என் குரு, என் நண்பன், இப்படி பல நல்லவர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், ரிஷிகள் காலத்திலிருந்து இருப்பவர்கள், இவர்களை கண்டிப்பாக நம்புகிறேன். என நேரே கடவுள்னு சொன்னால் கூட நம்ப முடியாதவர்களுக்கும் ஒரு குருன்னு சொல்லும் போதோ பெற்றோர்னு சொல்லும் போதோ கண்டிப்பா நம்பிக்கை வரும். என கண் முன்னே காண்கிறார்கள், அவர்கள் வழிகாட்டுவார்கள், அதன்படி கேட்டு வாழ்கிறேன். சாஸ்திரத்தால வந்த ஞானம், வேதங்களை படித்து வந்தது, புத்தகங்களை படித்து வந்தது ஒருபுறம், அது முடியாவிட்டாலும் ஆன்றோர்களுடைய உபதேசங்களை கேட்டு வரும் ஞானம் இன்னும் எளிதானது. அதனால மூன்றாவது படிக்கட்டு நிலைன்னு பார்த்தால் பெற்றோரிடமும் ஆச்சாரியர்களிடத்திலும் நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கை. ஆச்சாரிய அனுகிரகம் இருக்கிறது, கண்டிப்பா நடக்கும். பெருமான் செய்யாததையும் நமக்கு ஆச்சாரியன் செய்து கொடுப்பார், அவர் உபதேசத்தை கேட்டு நடப்போம் என்று நம்மை காட்டிலும் உயர்ந்தவர்கள், நம்மிடத்தில் அன்புள்ளவர்கள், தன்னலமற்றவர்கள், இப்படிப்பட்டவர்கள் சொல்வதை கேட்டு அதில் நம்பிக்கை வைத்து நடக்க வேண்டும். இப்ப மூணு பேரை பத்தி சொல்லியிருக்கேன். தன்னம்பிக்கை நம்மிடத்திலே, இறை நம்பிக்கை பெருமானிடத்தே, அவர் கண்டிப்பா அருள்வார்ங்கிறது, குருவினிடத்தில் நம்பிக்கை, பெரியோர்களிடத்தில் நம்பிக்கை. இந்த மூணுமே ஒரு மனிதனுக்கு கண்டிப்பா தேவை. ஒன்னாவது நிச்சயமாக இருக்க வேண்டும், அப்பதான் வாழவே முடியும். ஆனால் அந்த ஒன்று மட்டும் இருந்தால் போதாது, மற்றதும் சரியான விகிதத்தில் இருக்க வேண்டும். பரீட்சைக்கு செல்லும் போது கடவுளே பரீட்சைக்கு வினாத்தாள் விடைத்தாள் எழுதுவார் என்று சொல்லிவிட்டு படிக்காமல் போக முடியாது. அதனால கண்டிப்பா நம்ம முயற்சியில் நம்பிக்கை வேணும். இப்ப இதுவரைக்கும் கேட்டுவிட்டீர்கள். இதனுடைய அடுத்த பகுதி ரொம்ப முக்கியம். யாருக்குமே இதில் ஒன்று மட்டும்தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. நம்மிடத்தில் நம்பிக்கை, பகவானிடத்தில் நம்பிக்கை, குருவினிடத்தில் நம்பிக்கை, இப்படித்தான் அநேகமாக நாம் இருக்கிறோம். யாருமே ஒருத்தரிடத்தில் மட்டும் வைப்பதில்லை. நானும் முயற்சிக்கிறேன், கடவுள் அருளுவார், ஆச்சாரியன் சொல்படி கேட்டு நான் முயற்சிக்கிறேன், இன்னும் மூன்றையும் வைத்துக் கொள்வோம், அது நல்லதுதான். யாரும் ஒன்னத்தான் வச்சுக்கணும்னு நான் சொல்ல வரல. ஆனால் அதுல ஜாகிரதையா இருக்க வேண்டியது, மூணையும் கூட்டுவோம். தன்னம்பிக்கை எவ்வளவு? ஒன்னொன்றுக்கு 100-100 வச்சுப்போமே. தன்னம்பிக்கை 100, அடுத்தது கடவுள் நம்பிக்கை 100, அடுத்தது ஆச்சாரியனிடத்தில் நம்பிக்கை 100. இப்ப இதுல மொத்தம் 300 ஆச்சா? இந்த 300 நான் 151 வாங்க வேண்டும், அப்பதான் ஜெயிக்க முடியும். அந்த 151 வருவதற்கு எதில் எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒன்று 100 இருக்கலாம், ஒன்று 25 இருக்கலாம், ஒன்று 26 இருக்கலாம், கூட்டினா 151 எப்படியும் இருக்கலாம். 150 இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அப்ப நம்பிக்கை 150 இருக்கும், நம்பிக்கை இன்மை 150 இருக்கும், ஊசலாடுவோம். 151 நம்பிக்கை இருந்ததுனால் சரி வாழப்போகிறோம், ப்ரோக்ரஸிவா இருப்போம், அதான் ப்ரோக்ரஷன், மேன்மேலும் வளருவோம் அப்படிங்கிற பாசிட்டிவ் எண்ணத்தோடு இருப்போம். ஆனால் இப்ப 3 நம்பிக்கைகளும் சேர்ந்து 100 இருந்து 3 இடத்திலும் இருக்கிற அவநம்பிக்கைகள் கூட்டினால் 200 இருந்து விடுமானால் அப்பதான் நமக்கு டிப்ரெஷன் சொல்றோம். முதல்ல சொன்னது 3 நம்பிக்கைகள் கூட்டி எப்படி இதுல நம்பிக்கை இருக்கு அதுல நம்பிக்கை இருக்கு, இல்லைன்னாலும் இந்த நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு பார்த்தால், அப்ப நம்பிக்கைகளின் கூட்டு எண்ணிக்கை 200 இருந்து விட்டால் கண்டிப்பா முன்னேறிடுவோம். ஆனால் இந்த ஒவ்வொரு இடத்துலையும் நம்பிக்கை இல்லாம இருக்கு இல்லையா? நான் முயற்சிச்சிருக்கேன், நன்னாத்தான் படிச்சிருக்கேன், ஆனா ஒரு 2 இடத்துல ஃபெயில் ஆயிருக்கிறதுனால என் பேர்ல அவ்வளவு நம்பிக்கை இல்லை. பாஸ் ஆகும்னு 40 நம்புறேன், ஃபெயில் ஆயிடும்னு 60 நம்புறேன். இருக்கலாம். கடவுள் போய் இதுக்கெல்லாம் வருவாரான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால அது ஒரு 60 ஆயிடலாம். குருவனிடத்துல போய் நான் மோட்சம் கேட்கலாம், அவரிடத்துல போய் சயின்ஸ் பரீட்சைக்காக கேட்க முடியும் என்று நினைச்சுட்டால் அதுவும் 60. அப்ப என்னாகும்? 120 நம்பிக்கை, 180 அவநம்பிக்கை. அவநம்பிக்கையினுடைய விகிதம் அதனுடைய டோட்டல் கூட கூட 3 பேரிடத்திலையும் அவநம்பிக்கையா, அது கூடித்தன்னால் நமக்கு மன வலிமை குறைந்துவிடும், மனம் பலகீனமாகிவிடும், அப்பதான் டிப்ரெஷன் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது. நாளே ஒரு பக்கம் டிப்ரெஷனுக்கு மருத்துவம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் செய்ய வேண்டியது இந்த 3 பேரில் எங்கோ ஒரு இடத்தில் நம்பிக்கையை வளர்க்க வேண்டும். இது நமக்கே ஒரு கேள்வி கேட்டுக்கணும். என்னை முழுக்க நம்புறேனா, கடவுளை முழுக்க நம்புறேனா, ஆச்சாரியனை முழுக்க நம்புறேனா, பெற்றோரை நம்புறேனா? அப்ப அவர்கள் சொல்படி கேட்க கேட்க போட்டமே, 1 வருஷம் அவர்கள் சொன்னபடி கேட்டு பார்க்கிறேன் என்ன ஆறுதுன்னு பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து உற்சாகம் இருந்தால்தான் நடக்கும். ஒன்னும் நமக்கு நாவே எழுந்து நிற்போம் தன்னம்பிக்கையில், அது ரொம்ப சிறந்தது. சரி, அது ஓரளவு தான் முடியும் இருந்தாலும் இன்னும் அதிகமா கடவுள் நம்பிக்கை வைப்போம். அப்ப அவருக்கு பிடிச்சதெல்லாம் செய்வோம், அவர் நல்லது பண்ணிடுவார்னு நம்புவோம் இல்லையா? கண்டிப்பா நம்ம பெற்றோரோ குருவோ கைவிட மாட்டார், சொன்னதை கேட்போம் என்று இருக்க வேண்டும். ஆனா இந்த 3 கூட்டும் சேர்த்து பல பேர் கூடலாம், ஆனா அந்த கூட்டு எண்ணிக்கை சேர்த்து அதிகமா போச்சுன்னா தான் ஆபத்து. இந்த கணக்கை கொஞ்சம் சரியாக போட்டு பார்க்கணும். நமக்கு டிப்ரெஷன் வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா மூணு பேப்பர் இருக்கு, மூணு பேர் இருக்கிறார்கள். அந்த மூணுல எப்படி வேணுமானாலும் விகிதம் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் ஹாஃப் மார்க்குக்கு மேலே வரணும், 150 தாண்ட வேண்டும். நம்பிக்கைங்கிறது 150 மேலே இருக்கணும், அவநம்பிக்கை 150 கீழே இருக்கணும். அந்த நம்பிக்கைங்கிறத கூட்ட கூட்ட ரொம்பவே நல்லது. இதில் இன்னொன்று, தன்னம்பிக்கை குறைவாக இருந்து 25 இருந்து, கடவுள் நம்பிக்கை 100 இருந்து, அந்த மாதிரி இருந்ததுனாலும் ஒரு கூட்டணி இருக்கு. அதில் ஓரளவுக்கு யார் பிரதானமாக இருக்காரோ அவரே நிறையா வாங்கியிருக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுங்க, அது கூட்டணியினுடைய தயவிலேயே வாழ வேண்டியிருக்கும். அதெல்லாம் எத்தனையோ கஷ்டப்படுவார்கள். அதைப்போல் இந்த மூணு இடத்துல நமக்கு இருக்கிற நம்பிக்கையிலும் ஓரளவு நம்பர் கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஒன்று ரொம்ப குறைவாக இருந்து அது மற்ற ரெண்டையும் வச்சு நிரப்ப போகிறோம்னு வச்சுங்க, அது அவ்வளவா ரசிக்காது, உதவாது. அதனால் சரியான விகிதத்தில், அதிகமான விகிதத்தில் நம்மிடத்தில் நம்பிக்கை, கடவுள் அருளின் நம்பிக்கை, ஆச்சாரியர்கள் பெற்றோருடைய உபதேசத்தில் நம்பிக்கை, இந்த மூணு மருந்துகளையும் சரியாக கொடுத்துட்டோம்னால் கண்டிப்பாக டிப்ரெஷனுங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது, ப்ரோக்ரெசிவாக போகலாம்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.